صلِّم على أشرف الأنبياء والمرسلين ونبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان للمشركين أن يعمروا مساجد الله شاهدين على أنفسهم بالكفر أولئك حبطت أعمالهم وفي النار هم خالدون إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فأساء أولئك أن يكونوا من المهتدين صدق الله العظيم புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவன பதிகளிலே குடிபுக வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எனது உயிரிழமினி ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏதிகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வி உயர்வு தாழ்வு கண்ணியம் கேவலம் சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களிலே உள்ளடக்கி வைத்திருக்கிறான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பத்திலும் எடுத்து நடந்து இமையிலும் மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று நாளை சுவன பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும் அவனுடைய விளக்கல்களை விட்டும் தவிர்ந்து நடந்து இமையிலும் மறுமையிலும் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொண்டு நாளை நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றது. உலக வாழ்க்கை ஸ்தம்பித்து விடாமல் அல்லாஹ்வுடைய நியதி குறிப்பிட்ட நேரம் வரும் வரைக்கும் இயங்க வேண்டும் என்பதற்காக சில விதிமுறைகளை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான். மனிதனை இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக ஆக்கி சில சந்தர்ப்பங்களில் என்னென்ன முறையில் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்கிறதனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கற்றுக் கொடுத்தார். சமூக சீர்திருத்தம் அது சொந்த வாழ்க்கையினுடையவும் சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம் அது குடும்ப வாழ்க்கையின் சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம் நாள மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமையும். இதனால்தான் அந்த சீர்திருத்தத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடிப்படையை ஏற்படுத்தி காட்டுகின்றான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாதித் துன்யா, மனிதர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லா விடயத்திலும் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்திய நான் சிலரது ஜீவனோபாயத்தை உயர்த்தி வைத்து அவர்களை உலகத்திலே நான் சிறந்து விளங்க வைத்திருக்கின்றேன், சிலருக்கு கொடுக்காமல் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன், இது என்னுடைய பங்கீடை தவிர உங்களுடைய கெட்டித்தனம் கிடையாது. கொடுக்கப்படாதவர் உங்களுடைய பார்வையில அவர் ஏழை என்று சொல்லலாம், என்றாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அவர் ஏழை அல்ல. கொடுக்கப்பட்டவர் உங்களுடைய பார்வையில செல்வந்தன் என்று மதிக்கப்படலாம், ஆனாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அவர் செல்வந்தர் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க எல்லாமே ஃபுக்கராக்கள், நான் அல்லாஹ் நான் மட்டும்தான் கனி, வாந்துமுல் ஃபுக்கரா என்று பொதுப்படையாகவே எங்களுடைய தியரிகள் அனைத்தையும் முறியடித்து எங்களுடைய சிந்தனைகள் அனைத்தையும் முறியடித்து அல்லாஹ் கூறிவிட்டான், இதனால் விளங்குங்க ஒன்றை, நான் தான் இந்த உலகத்துல உங்களுடைய ஏற்றத்தாழ்வு முறைகளை பிரித்து வைத்திருக்கின்றேன், அது உங்களுடைய உலகம் ஸ்தம்பித்து விடாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக. வரஃபானா பாலஹும் சிலர்களை காண அந்தஸ்தில் உயர்த்தி வைத்தேன். ஏன் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்களை மிதிப்பதற்கா? இல்லை,
அவர்களை கேவலப்படுத்துவதற்கா, அவர்களை தன்னுடைய அடிமைகளாக பாவிப்பதற்கா, எதற்கு நான் ஏற்படுத்தினேன்? ஒருவர் இன்னொருவருக்கு பணிபுரிய வேண்டும், தன்னுடைய வேலைகளை செய்து கொடுக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எல்லோருமே உயர்ந்தவர்கள் அதிகாரிகள் என்றால் யார் இருப்பார்கள் அவர்களுக்கு கீழே? உலகத்தின் உடைய நடைமுறை செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய நியதித்தான் அது. அந்த நடைமுறைக்குள்ள சில ரப்புக்கு மாற்றமான அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அவைகளுக்கு ஆவண செய்ய வேண்டும். அவைகளுக்கு ஆவண செய்யும் நேரம் சமூக நலன் காப்பதற்கு அல்லாஹ் எந்த விதிமுறைகளை ரசூலுல்லாவின் மூலமாக காட்டி தந்திருக்கின்றானோ, மேலும் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைகளுக்கு பிசகுதல் இல்லாமல் எதனை நீங்கள் கையாள்கின்றீர்களோ அவைகளும் கூலி கொடுக்கப்படுவதற்கு சிறந்தது. எனவே சகோதரர்களே, நாம் ஒரு முக்கியமான விடயத்தை இந்த மஹல்லாவிலே மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றோம். இவைகள் அனைத்துமே சிறப்பாக சிறந்து விளங்குவதற்கு நம்முடைய பங்களிப்பு மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஆக முக்கியம் வாய்ந்தது தான் அல்லாஹ்வுடைய மாளிகை. இந்த மாளிகை யாருடையும் சொந்த வஸ்து அல்ல, இது ஒரு பொது சொத்தாக இருக்குது. கியாமத்து நாள் வரைக்கும் அதற்கு யாருமே உரிமை பாராட்ட முடியாது. இதனால தான் நாம் அதனை வக்ஃபு சபைக்கு சாட்டி விடுகின்றோம். அந்த வக்ஃபு சபையும் உரிமையாளர்கள் அல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் அவர்கள் பாதுகாவலர்கள் என்பதனை தான் அங்கே உறுதிப்படுத்துகின்றது. அந்த அடிப்படையில் மஸ்ஜித் யார் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சிறப்பு நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது, அஹ்லுல்லா. உம்மாருல் மசாஜிதி அஹ்லுல்லா. மசிதை பராமரிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். உம்மாருல் மஸ்ஜிதி இயாலுல்லா என்றும் ஹதீஸ் வந்திருக்குது. அவர்கள் மசிதை பராமரிப்பவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். அவன் இணை இல்லாதவன், துணை இல்லாதவன், கூட்டு சேர விரும்பாதவன், கூட்டு சேர்ப்பவர்களை ரொம்பவும் தண்டிக்கக்கூடியவன். அப்படி இருந்தும் கூட இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குடும்பத்தினர் என்று சொல்கின்றான் என்றால், அந்த மசிதை பராமரிக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த அளவுக்கு சமீப தொடர்பொன்றை ஏற்படுத்தி கொடுக்கின்றான் என்கிறதனை சிந்தனை செய்து பாருங்கள். இந்த ரப்புடன் இருக்கக்கூடிய சமீபமான தொடர்பின் வெகுமதியை விளங்கி ஈமானுடன் இஹ்லாசுடன் யார் செயல்படுகின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் முழு சமூகத்தினுடைய உன் நலனின் பிரதிபலிப்பை அவர்களுக்கு கொடுப்பான். சந்ததி சந்ததிகளாக அந்த நலவுகளிலே அவர்கள் மிளிர்ந்தோங்குவார்கள். அதன் அடிப்படையில் கியாமத்து நாள் அன்று அவர்களுடைய பொறுப்பை சீர்வர செய்த நல் மக்களுடன் சேர்க்கப்படுவார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை செய்கிறார்களோ, பாவங்களில் ஈடுபடுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தொழுகையை சரிவர நிறைவேற்ற மாட்டார்களோ, அந்த நம்பிக்கையில சரிவுகளை ஏற்படுத்திக் கொள்வார்களோ, அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்களை கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அழைப்பார்களோ, இவர்கள் அல்லாஹ்வுடைய மசிதை பராமரிப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்கிறதனை சூரத்து தௌபாவுல விளக்கம் சொல்கிறான். முஸ்லிக்கீன்களுக்கு, இணை வைக்கக்கூடியவர்களுக்கு, சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு, தொழுகை சீராத முறையில நிறைவேற்றாதவர்களுக்கு, வேறு தெய்வங்களை அல்லாஹ்வை தவிர உதவிக்கு அழைக்கக்கூடியவர்களுக்கு மசிதை பராமரிக்க முடியாது. அப்படி என்றால் குஃப்ரை விட்டும் சம்பூர்ணமாக ஒதுங்கி, ஷிர்க்குடைய செயல்களை விட்டும் பூர்த்தியாக ஒதுங்கியவருக்கு மட்டும்தான் மசிதை பராமரிக்க முடியும். வெறுமனே நாங்கள் முஸ்லிம்கள் என்று பெயரை சூடிக்கொண்டிருப்போம் என்றாலும் பல ஷிர்க், அல்லாஹ்க்கு இணை வைத்தல் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கும். எங்களுடைய பேர் முஸ்லிமா இருக்கும், மக்களும் எங்களை முஸ்லீம் என்று சொல்லுவார்கள் என்றாலும் அவனுக்கு பொருத்தம் இல்லாத விடயங்கள் நடக்கும் பொழுது இவர்களும் நிச்சயமாக அந்த இணை வைப்பாளர்களோடு சேர்க்கப்படுவார்கள். அந்த நடைமுறைகள் உள்ளவர்கள் ஒரு நாளும் மஸ்ஜிதுடைய பொறுப்புதாரர்களாக ஆக முடியாது. அந்த காலத்து முஸ்லிம்கள் நாங்கள் தான் இதற்கு பொறுப்பாக வேண்டும் என்று விரும்பினார்கள். விரும்பினார்கள். அல்லாஹ் அவர்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்க செய்து விட்டான் இந்த ஆயத்தின் மூலமாக. சொன்னான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். மஸ்ஜித பராமரிப்பவர்கள் யார்? அவர்களுக்கு பரிபூர்ணமாக ஈமான் இருக்க வேண்டும். பரிபூர்ணமான ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது உறுதியான அசையாத நம்பிக்கை இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிர், கியாமத்து நாளுடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டும். என்ற ரப்ப சந்திக்கும் ஒரு நாள் இருக்கிறது, அவனுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டியிருக்கிறது. இந்த சிந்தனை எப்பவும் உள்ளத்தில் இருக்க வேண்டும். தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த தன்மைகள், இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நாங்கள் விளங்கியிருக்கிறோம். என்றாலும் கனிமானவர்களை அமுல்படுத்தும் பொழுது இதனை மறந்து விடுகிறோம். அதனால தான் அல்லாஹ் நிதமும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். அவர்கள் தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். தொழுகை நிலைநாட்டுவது என்றால் என்ன? அவர் அசானுக்கு முன்னாலே தொழுகைக்கு தயாராக வேண்டும். அசான் கேட்கும் நேரம் அவர் பள்ளிக்கு வந்திருக்க வேண்டும். இதுதான் தொழுகை நிலைநாட்டுவது என்ற கருத்து. தொழுகைக்கு முன்னால் அதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். அவர் எங்கிருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நோக்கி போக வேண்டும். ஏன்? பெண்கள் மஸ்ஜித பராமரிக்கிறது இல்ல, மஸ்ஜித பராமரிக்கிறது ஆண்கள். அதனால்தான் இன்னமா யாமரு மசாஜிதல்லாஹ், அந்த ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தொழுகையை நேரம் தவறி தொழமாட்டார்கள். யார் நேரம் தவறி தொழுகையை தொழுகிறாங்களோ, தகுந்த காரணம் இல்லாமல் அவர்களும் தொழுகையை நிலைநாட்டியவர்களாக, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியவர்களாக ஆக முடியாது. அதற்கு தயாராகணும் சகோதரர். இவர்களுக்கு தான் சொல்றது அகாம சலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். கொடுக்கிறதுக்கு தகுதி இருந்தா அதில மோசடி செய்யக்கூடாது. ஜகாத்தை கொடுக்க அவர் முன் வர வேண்டும். அதை மனம் விரும்பி கொடுக்க வேண்டும். அது ஒரு குற்றமாக, ஒரு தண்டமாக, ஒரு ஃபைலாக கட்டும் எண்ணம் உள்ளத்தில் வரக்கூடாது. அப்படி என்றால் இந்த ஆயத்து ஜகாத் கொடுக்க வேண்டியவர்கள் மட்டும்தான், தனவந்தர்கள் மட்டும்தான் மஸ்ஜிதுக்கு, பரிபாலன சபைக்கு வர வேண்டும் என்பதல்ல. மாற்றமாக அப்படியானவர் வந்தால் அதுல எந்த விதமான குறைபாடையும் அவர் செய்யக்கூடாது. அவர் ஜகாத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, எல்லா உம்மத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒன்று தான் தொழுகை ஜகாத். தொழுகை ஜகாத் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், முன்னால் வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையோட சேர்த்து ஜகாத்த சொல்லுறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றத பாருங்க, இந்த அல்லாஹ் எனக்கு ஏவ இருக்கிறார், தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும். ஃபௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மதும்து ஹய்யா, உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த ரெண்டையும் நான் செய்ய வேண்டும் என்கிறத அல்லாஹ் எனக்கு பணித்திருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதே தான் அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டான், ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலா, தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும், வ யுதூன ஸகா ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். பெரியமான சகோதரர்களே, இவ்வாறாக தொழுகையும் ஜகாத்தையும் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய காரணம் என்ன? அவருடைய ஆத்மீக இபாதத்தும் சீராகணும், அவருடைய சமூக இபாதத்தும் சீராகணும். அந்த அடிப்படையில ஜகாத் இன்று பைத்து ஜகா என்ற முறையில இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவைகளுடைய நிபந்தனைகளை சீரான முறையில பேணி வறுமையை ஒழிக்கும் திட்டத்துல ஆரம்பத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் எப்படி செயல்பட்டார்களோ, அதன் பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் செயல்பட்டார்களோ, அவ்வாறே நாமும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதோடு சில சந்தர்ப்பங்களில் ஜகாத்தை கொண்டு அனைவரையும் அடைய வளைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அந்த நேரத்தில் மன் சன்ன சுன்னதன் ஹசனதன், யார் ஒரு நல்ல விதிமுறையை மெஜாரிட்டி ஒன்று சேர்ந்து அதனை ஆமோதித்து ஏற்படுத்துகின்றார்களோ அதற்கு கூலி இருக்கிறது என்ற அடிப்படையில பைத்துல் மால் என்ற ஒரு விதிமுறையை உங்களுடைய மஹல்லா ஏற்படுத்துவதற்கு நியத்து வைத்து அதற்குண்டான சிறிதளவு பொருள்களையும் திரட்டி இருக்கின்றார்கள். அதனை பற்றி நான் இறுதியிலே ஞாபகப்படுத்துவேன். அத்தோடு தெரியமானவர்களே, இந்த விவகாரங்கள் அனைத்தையும் நிர்வகிப்பதற்கு எங்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை சபையொன்று தேவை. எந்த மனிதனின் மீது சீரான நம்பிக்கை உருவாக மாட்டாதோ, யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த தன்மைகள் இல்லையோ அவர்கள் அந்த பொறுப்புக்கு வருவதற்கு ஆசிக்கவும் கூடாது. ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், மதஸ்ஸா கியாமத்து நாள் எப்பொழுது உருவாகும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சற்று மௌனமாக இருந்தார்கள். சிறிது நேரத்துக்கு பின்னால அந்த மனிதன் எழும்பி போக ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஐநஸ்ஸாயில், கேள்வி கேட்டவர் எங்கே? கேள்வி கேட்டவர் முன்னுக்கு நிறுத்தப்பட்டதும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹா, பொதுவான சில சமூக ரீதியான பொறுப்புகள், மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் தகுதி அற்றவர்களுக்கு பொறுப்பாக கொடுக்கப்படும் நேரத்தில் கியாமத்து நாளை எதிர்பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இன்று தகுதி அற்றவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுறதனால சமூக சீர்கேடுகள் ஏற்பட்டு கண்ணியமானவர்களும் கேவலப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமையை காண்கிறோம். அவர்களுக்கு சாலிஹீன்களுடைய பொறுமதி தெரியாது, அவர்களுக்கு ஒரு ஹாஃபிஸுல் குர்ஆனுடைய பொறுமதி தெரியாது, அவருக்கு தீனை சுமந்த ஒரு ஆலிமுடைய பொறுமதி தெரியாது. காரணம் என்ன? அவர் உண்மையிலே அதற்கு தகுதியற்றவர். யார் மார்க்கத்தோடு இணைந்திருக்கிறாரோ, பள்ளியோட சம்பந்தப்பட்டு இருக்கிறாரோ, அவருடைய கொடுக்கல் வாங்கல் ஹலாலான முறையில் நடைபெறுகிறதோ இவர்களை தேர்ந்தெடுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அதிகமாக குர்ஆனோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் பொறுப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள். எனவே நல்லவர்களில் சிலரும் கூட சில நேரம் என்னையும் அதிகாரியாக நியமித்தால் நல்லா இருக்குமே என்று ஆசிப்பார்கள். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தக்வாவுக்கு வரைவிலக்கடம். ஹஜ்ரத் அபூதர் தக்வாவுடைய பிறப்பிடம், அல்லாஹ்வுடைய அச்சம் கொண்டவர் அவர், அதனுடைய கருவூலம். அவருக்கு என்ன குறை இருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சஹி முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவாகிறது, அலா தஸ்தஅமில்னி, நீங்க என்ன அதிகாரியாக நியமிக்க மாட்டீங்களா? என்ன நீங்க இந்த பொது விடயங்களுக்கு பொறுப்பாக ஆக்க மாட்டீங்களா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தஅத்துஃபன் லஹு, அவருடைய இறக்க மிகுதியால தன்னுடைய முபாரக்கான கைய தோல் பட்டையில வைத்து அடித்து சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே ரிவாயத் செய்கிறார்கள், நீங்க என்னை அதிகாரியாக நியமிக்க மாட்டீங்களா என்று கேட்ட நேரம் ஃபலரப பியதிஹி அலா மன்கிபி, என்னுடைய தோல் புஜத்துல முபாரக்கான கையை அவர்கள் வைத்து தட்டி சொன்னார்கள், யா அபூதர் இன்னக லஈஃப், அபூதர் நீங்க ஒரு பலஹீனமானவர். யாருக்கு சொல்லுறார்? யாருக்கு சொல்லுறார்? அவருக்கு என்ன பலவீனம் இருக்கிறது? சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஏன் அவ்வாறு சொன்னார்கள்? என்னை பொறுப்பாக்குறது இல்லையா என்று கேட்டதனால அந்த வார்த்தையை வாய்த்தார்கள். யாரு விரும்புவார்களோ அவர் தகுதியே இல்லை, யாருடைய உள்ளத்துல கொஞ்சம் வந்து மறைந்து போகுதோ அவரும் தகுதியானவர் இல்லை. யார், இது ஒரு பயங்கரமானது, இதனை நான் சுமந்தால் நாளை மறுமையில தகுந்த பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற அச்சம் கொண்டு, யல்லா என்னை மட்டும் பொறுப்பாக்கி விடாதே என்று பயப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலும், அது உண்மையான பயமா இருக்க வேண்டும், அந்த சந்தர்ப்பத்திலும் பொறுப்பாக்கப்படுகின்றாரோ அவர் தான் அதற்கு தகுதியானவர். எனவே ரசூலுல்லாஹ் தொடர்கிறார்கள், யா பாதர், நீங்க லஈஃப், ஒரு பலவீனமானவர், இன்னஹா நஜாமத்துன் வஹிஸ்யுன் யௌமல் கியாமா. இது கியாமத்தின் அல்ல, கைசேதத்தையும் கேவலத்தையும் கொண்டு வந்து தரக்கூடியது. வைனஹா அமானா, அது ஒரு அமானிடம், அது ஒரு கட்டாயமான கடமையான பொறுப்பான ஒரு விடயம். வமன் அஹதஹா பிஹக்கிஹா, யார் அதனுடைய ஹக்கை சீரான முறையில நிறைவேற்றுவதின் மூலமாக நிறைவு கொடுப்பார்களோ அவர்கள் நாள மறுமையில கைசேதம் கேவலத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். யார் அதற்கு மாற்றமாக நடந்து கொள்வார்களோ அவர்கள் நிச்சயமாக பிடிக்கப்படுவார்கள். உமர் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், ஹிம்ஸுக்கு கவர்னராக அனுப்புகிறார்கள். போகும் பொழுது சொல்லி அனுப்பினார்கள், நீங்க அங்கே போய் மக்களுக்கு மத்தியில இதா ஜபைத்த அவர்களிடத்துல வசூல்களை செய்தால் அதனுடைய முழு டீட்டெயிலையும் எனக்கு எழுத வேண்டும். நடக்கக்கூடிய விடயங்களை நீங்க அவ்வப்பொழுது எனது கடிதம் மூலமாக எட்டி வச்சுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல புத்திமதிகளை சொல்லி ஹெம்ஸுக்கு அனுப்பிவிடுகின்றார்கள். போனவர் ஒரு வருடம் கழிந்து விடுகின்றது, எந்த விதமான தகவலும் ஹசரத் உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த மனிதன் எங்களுக்கு மோசடி செஞ்சிட்டார், இவர்களிடத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லை. உடனே கடிதம் எழுதினாரு. இந்த கடிதம் கண்டவுடன் நீர் மதீனாவுக்கு திரும்பி வர வேண்டும், மக்களிடத்துல இருந்து என்னென்ன பொருள்களை சொத்துகளை பணங்களை வசூலித்தீரோ அவைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹஜரத் உமேர் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே சென்றதும் சாலிஹான மக்களை தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள பள்ளியோட தொடர்புள்ள மார்க்கத்தின் பற்றுள்ள திறமையுள்ள அறிவுள்ள மக்களை தேர்ந்தெடுத்து வசூலுக்கு அனுப்பினார்கள். அவ்வப்பொழுது சேரக்கூடியவைகள் அனைத்தையும் அவர்கள் பங்கு வைத்தார்கள். யாருக்கு எந்த இடத்தில் எந்த விடயத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நிறைவேற்றத்துக்கு அவசியமோ அவைகளை அங்கங்கே சேர்த்து விட்டார்கள். அதுல விதவைகள் விட்டுவிடப்படல, ஏழைகள் அனாதைகள் விட்டுவிடப்படல, தேவையுடையவர்கள் புறக்கணிக்கப்படவில்லை, அனைத்தையும் பங்கு வைத்தார்கள். இப்பொழுது கடிதம் கிடைத்திருக்கிறது, பொருள்களுடன் வர வேண்டுமாம், தயாரானார்கள். சகோதரர்களே, தன்னுடைய ஒட்டகத்தின் மீது ஏறுவதற்கு முன்னால் தன்னுடைய பை பேக் ஒன்றை எடுத்துக்கொண்டார்கள். அதில் சாப்பாடு பிளேட்டும் பயணத்துல சாப்பிடுவதற்கு தேவையான கொஞ்சம் உணவும் இன்னும் ஒரு பாத்திரம். அதுல தான் தன்னுடைய தலைமுடியையும் கழுவி கொள்வார், அதுல தான் ஆடைகளையும் கழுவி கொள்வார், அதுல தான் நீரும் அறிந்து கொள்வார். மேலும் வரக்கூடிய வழியில பகைவர்களின் தீங்குகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தன்னுடைய அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு இப்பொழுது சகோதரர்களே கால்நடையாக வாரார், கால்நடையாக வாரார். ஒட்டகத்தையும் விட்டுவிட்டு ஹிம்ஸ்ல இருந்து மதீனாவுக்கு வருகின்றார். தலைப்பரட்டை கோலமாக, ஆடைகள் எல்லாம் புழுதி படிந்தவர்களாக ரொம்ப கஷ்டப்பட்டு மதீனாவை வந்து அடைகிறார். அமீருல் முஃமினீனுக்கு சலாம் சொல்கிறாள், பதில் கிடைக்கிறது. ரெண்டு பேரும் அமர்கிறார்கள். அவருடைய தலைமுடியும் நீண்டிருக்குது, மேனி மஞ்சளித்து இருக்கிறது. உமேர், நீ வெகு தூரம் களைப்படைந்து நடந்தே வந்திருக்கிறாய் போல இருக்கிறதே. ஆம், நான் நடந்து தான் வந்தேன். என்ன மக்கள் அந்த ஹிம்சுடையவர்கள், அவர்கள் உண்மையிலேயே என்ன முஸ்லிம்கள், அவருடைய கவர்னராகிய உனக்கு பிரயாணம் செய்து வருவதற்கு ஒரு ஒட்டகத்தையாவது அவர்கள் தரவில்லையா? நீ நடைபாதையில் வந்திருக்கிறாயே. சொன்னார் அமீருல் முஃமினீன், மௌனமாயிருங்க, அவருடைய விடயத்தில் ஒன்றும் பேசாதீங்க. அவர்கள் அனைவரையும் நான் பார்த்தேன், சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாத்துடன் தொழுகிறார்கள். யார் இமாம் ஜமாத்துடன் சுபஹுடைய தொழுகையை நிறைவு கொடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு வந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்தவருடைய ஜீபத் பேசுறதுக்கு உமர், உமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உமேர் தைரியமாக கேட்கிறார். இப்பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீ கொண்டு வந்த பொருள்கள். ஆம், நான் துனியாவையும் அதனுடைய அலங்காரங்களையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அதனை முன்வை பார்க்கலாகும். அவர்களுடைய பையையும் அம்பையும் வில்லையும் அந்த பிளேட்டையும் அந்த கோப்பையையும் தான் முன்னால் வைத்தார். சற்று மிஞ்சிட சில உலர்ந்து போன உணவுகள் சொன்னார். இதுதான் என்னுடைய சேகரித்த வஸ்துக்கள், இதுதான் அதனுடைய அலங்காரங்கள். உடனே பிரமித்து போனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆச்சரியமடைந்தார். நீ உண்மையைத்தான் சொல்கிறாயா? அப்படி என்றால் அங்கே போய் சேகரித்த வஸ்துக்கள் எங்கே? எரிவானவர்களே சொல்கிறார்கள், நான் எங்கே எந்த இடத்தில் அது போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு பங்கு வைத்து விட்டேன். சற்று நேரம் கதித்ததன் பின்னால அனுமதி கேட்கிறார் தன்னுடைய வீட்டுக்கு செல்வதற்கு. மதீனாவுக்கு வெளியிலே தான் வீடு இருக்கிறது. நடந்தே போய்விடுகிறார். ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அங்கே இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் மேலும் எங்களுக்கு மோசடி செய்கிறார் போல. நிச்சயமாக இவர் பொருள்களை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில போட்டுட்டு வந்திருப்பார். எனக்கு இவர் மீது நம்பிக்கை இல்லை. ஹாரிஸ், நீ இவருடைய பிரகடியிலே போய்விடு, அவருடைய வீட்டை கண்காணித்து பார். அவர் சொகுசான வாழ்க்கை வாழ்கிறார் என்றால் உடனே என்னிடத்தில் திரும்பி வா. 100 தீனாரையும் கொடுத்து அனுப்பினார். அவர் சிரமத்துல கஷ்டத்துல உளர்றார் என்றால் நீ இந்த 100 தீனாரை அவருக்கு என்னுடைய புறத்திலிருந்து அன்பளிப்பாக கொடுத்து விடு. இப்பொழுது போகிறார். அவர் மேலாடை இன்றி வீட்டுல கலைப்போடு சுவரில் சாய்ந்து கொண்டிருக்கிறார். ஹாரிஸ் வருவதனை கண்டு எழுந்து அவரை வரவேற்றார். ஒரு விருந்தாளியை போல அவர் நடித்து கொண்டார். அங்கே இடம் கொடுக்கப்பட்டது. முத நாள் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் ஷஹீர் பார்லி உடைய அந்த பவுத்தான் இருந்தது. அவர்கள் ரொட்டி சமைத்து சாப்பிட்டார்கள். 2வது நாள் சாப்பாடுக்கு பற்றாக்குறை. 3வது நாள் வந்த விருந்தாளியும் பசியில. விருந்தாளிய கவனிக்க முடியல. சொல்கிறார், என்னை மன்னித்து போங்க, நீங்க இங்க வந்தீங்க, அஜாத்தனா எங்களையும் பசியில போட்டுட்டீங்க. நான் உங்களிடத்துல மீண்டும் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க விரும்பினா வேறொருவருடைய வீட்டுக்கு போய்விடலாம். அந்த நேரம் அவருடைய அவல நிலையை கண்டு வீட்டின் உடைய உலர்ந்த தன்மைகளை பார்த்து உடனே அந்த 100 தீனாரையும் கொடுத்தார். அமீருல் முஃமினீன் இதனை உங்களுக்கு கொடுக்குமாறு பணித்தார். இதனால் எனக்கு என்ன வேலை இருக்கிறது? இதுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? இதனை மனைவி கேட்டுக்கொண்டிருக்கிறார். காதிலே விழுகிறது. அதனை தன்னுடைய தேவைகளுக்கு பாவித்துக் கொள்ளலாம். அதுவும் நீங்கள் விரும்பவில்லை என்றால் யார் உரித்தானவர்கள் இருக்கிறார்களோ, தகுதியுடையவர்கள் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு பங்கிட்டு விடலாமே. அது ஆகிராவுக்கு எங்களுக்கு சேமிப்பாக ஆகிவிடுமே. உடனே அதனை போட்டு அனுப்பிய பையையும் எடுக்காமல் மனைவி தன்னுடைய ஜாவணியை கிழித்து சிறிது தொண்டு புடவையை கொடுக்கின்றாள். அதிலே அனைத்து தீனார்களை போட்டுவிட்டு வெளிக்கிளம்பி சென்றார்கள். விதவை பெண்களுக்கும் ஷஹீத் ஆன யுத்தத்துல உயிர் துறந்த சஹாபாக்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் பங்கு வைத்துட்டு வந்துட்டார். இதனை ரிவாய்ட் செய்யக்கூடிய ஹஜரத் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அதிலிருந்து எனக்கும் சில தீனார்களை தருவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே தரல. நான் வீடு கிளம்பி வந்து விட்டேன். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல அவர் வந்ததும் நிலைமைகளை கேட்டார். நான் அவருடைய கவலைகரமான நிலைமையை முன்வைத்து பணத்தை கொடுத்து விட்டு வந்தேன். அவர் பணத்துக்கு என்ன செய்தார் அது எனக்கு தெரியவில்லை என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2வது விடுத்தமும் கடிதம் எழுதுகின்றார்கள். கடிதம் கண்டதும் அதனை கீழே வைப்பதற்கு முன்னால நீர் என்னிடத்தில் வந்துவிட வேண்டும். உடனே கடிதத்துடனே சென்று விடுகின்றார்கள். சகோதரர்களே, போனதும் ஹஜரத் உமர் கேட்ட கேள்வி, அந்த 100 தீனாருக்கும் நீ என்ன செய்தாய்? அதை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்க ஏன் அதனை பற்றி கேட்கறீங்க? ஒன்ற கொடுத்துட்டா மறுவ கேட்கலாது. சக்காத்தை கொடுத்துட்டா மறுவ போட் தொங்க கேளாது. இன்னாருக்கு கொடுத்தேன் என்று கொடுத்தவரை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்க அப்படி செய்யறோம் என்று சொல்லி அதற்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்ல முடியாது. அவர் வேணும் என்றா வந்து முறையாக அதனை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதனுடைய டீட்டெயில் அறியலாம். அதற்காக மசூதிகள் வாசல் வாசல் வழியில அங்க தொங்க வைக்க வேண்டும் என்று சரியத்துல எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. எனவே சகோதரர்களே, அவர் அல்லாவை முன்வைத்து உன்னிடத்தில் கேட்கிறேன் என்றார். நீ அந்த 100 தீனாருக்கு தயவு செய்து என்னை மன்னி, என்ன செய்தாய் சொன்னார். என்னுடைய ஆசராவுக்காக வேண்டி முன்கூட்டி அனுப்பிவிட்டேன். சுபஹான் அல்லாஹ் என்ற ஒரு சத்தம் விட்டார். உடனே ஹஜரத் உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு இன்னும் ஒரு சாக்கு நிறைய உணவுப் பொருள்களையும் தயாரித்து புதிய 2 ஜோடி ஆடைகளையும் கொடுத்தார். சொன்னார், எனக்கு எதற்கு இந்த உணவுப் பொருட்கள்? என்னிடத்துல ஒரு 4 சா ஒரு 5 கிலோ மா பாரல் இருக்கிறது, அதை கொண்டு என்னுடைய காலம் கழிந்துவிடும். இந்த ஆடைகள் இன்ன இடத்துல சில பெண்மணிகள் ஆடையின்றி இருக்கிறார்கள். சகோதரர்களே, சமூக கவலையை பாருங்க. தனக்கு இல்லாவிட்டாலும் கூட சமூகம் சீரான முறையில பிரகாசிக்க வேண்டும். யாருமே கவலையில விழுந்து விடக் கூடாது, பற்றாக்குறைவுகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அண்டை வீட்டான் பசியில இவன் குசித்து ஆனந்தமாக இருக்கிறான். அருமை நாயம் சொன்னது என்ன? யார் அண்டை வீட்டான் பசியில இருக்கும் பொழுது தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வாடோ அவன் உண்மையான மூமின் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. எனவே சமூக கவலை என்பது அது முக்கியமானது. அதிலும் அத்தியாவசிய தேவைகள், அன்றாட தேவைகள் நிறைவு செய்யப்படுவதற்கு அது இன்றியமையாதது. இதனால கடிபாடவர்களே, அவருடைய கவலையை பாருங்க. எந்த இடத்துல எப்படியானவர்கள் இருக்கிறார்கள் என்ற அறிவும் அவருக்கு இருந்தது. கொண்டு போய் அந்த ஆடைகளை கொடுத்து விட்டார். சில நாட்கள் கழிந்து உமைர் அல்லாவிடம் போய் சேர்ந்து விட்டார். ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில சஹாபாக்களோட உமைர் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பக்கியின் பக்கம் பாதத்தை எடுத்து வைக்கின்றார்கள். வரும் சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு சஹாபியிடத்திலேயும் அவர்களுடைய ஆசைகளை பற்றி கேட்கிறார். நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? உங்களுடைய ஆசைகள் மேலெண்ணங்கள் என்ன? ஒருவர் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு பழுத்த பணம் இருக்க வேண்டும். அந்த பணத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா செய்ய வேண்டும். அடுத்தவர் சொல்றார், எனக்கு பலத்த உடல் வலிமை இருக்க வேண்டும். அதனை கொண்டு நான் ஹஜ்ஜாஜிகள் வருவார்கள், அவர்களுக்கு தனியாக நீர் இறைத்து புகுத்தாட்ட வேண்டும். இன்னும் ஒருவர் சொல்கின்றார், எனக்கு பணம் இருக்க வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய பாதையில அடிமைகளை வாங்கி உரிமையிட வேண்டும். ஹஜ்ரத் உமர் சொல்கிறார், ஏன் ஆசை என்ன தெரியுமா? இத பாருங்க, இதோ மன்னரையில தூங்குறார் உமைர். இவரை போல ஒரு மனிதன் எனக்கு இருக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய பொது நிதிக்கு பொறுப்பாக்குவதற்கு, அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பை கொடுப்பதற்கு. ஆனா இன்றைக்கு பள்ளி சொத்துகளையும் குசித்துக் கொண்டு தைரியமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லா இடத்துல என்ன ஜவாப் சொல்ல போறீங்க? பரம்பரைகளாக அவைகள் பல விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, எந்த அளவுக்கு பத்திரித்தனங்களை கையாண்டார்கள், எத்தனை பேருடைய வரலாறை நாம் முன்வைக்கிறது. நாம் இவைகள் ஒரு அமானிதம் என்று விளங்கி செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக அதற்கு மகத்துவமிக்க கூலிருக்கிறது என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் ரஹ்மான் பின் சமுராவை பார்த்து சொல்கிறார்கள், புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவாக்கப்படுகிறது, யா அப்துல் ரஹ்மான் லா தஸ்அலில் இமாரா. சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான், நீ இமாரத்தை பொறுப்ப பதவிய ஒரு சமூகத்தின் உடைய விடயங்களுக்கு தலைவராக ஆகிறத கேட்டு பெற்றுக் கொள்ளாதே. இதா ஓதீத பிகைர் மஸ்அலத்தின் உயின்த், நீ கேட்காமல் கிடைக்கும் என்றால் உதவி செய்யப்படுவாய். அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் நீ விரும்பாமல் கேட்காமல் கிடைத்திருக்கிறது? உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எதிர்பார்த்து கூட இருக்கல, அவர்கள் விரும்பல, அவர்கள் அந்த அதிகார பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார்கள். 2வது உமர் என்று வர்ணிக்கும் அளவுக்கு தேறிவிட்டார்கள் கடியமான சகோதரர்களே. அவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய சந்ததியும் வெற்றி பெற்றவர்கள் என்று வரலாறு கியாமத்து நாள் வரைக்கும் சாட்சியம் கூறிக்கொண்டிருக்கின்றது. சாட்சியம் கூறிக்கொண்டிருக்கிறது. இதனால இந்த பொறுப்பை நீங்க சிரசில் சுமக்கிறீர்கள். நீங்க யாரும் இதை ஆசிக்காதீங்க, நான் வர வேண்டும் என்று விரும்பாதீங்க. அதுக்காக வேண்டி ஆரம்பத்திலேயே ஜென்சிகளை அமைக்காதீங்க. அப்படி அமைத்து உங்களுக்கு கிடைக்கப்படும் என்றா கேவலப்படுத்தப்படுவீங்க. வைதா ஊத்தீத்த விமசாலத்தின் நீங்க சாட்டப்படுவீங்க. நல்லவர்களும் தீயவர்களாக மாறிவிடுவார்கள். ரவுடிகள், அடிக்காரர், பொழுக்காரர், குடுக்காரர், கஞ்சக்காரர் போல அல்லாஹ் உங்களுக்கு சாட்டி விடுவார்கள். ஏன், நீங்க விரும்பி கேட்டு எடுத்திருக்கிறீங்க. மற்றும் உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து விலக முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகி விடுவீங்க. அதனால வெறுமனே பட்டம் பதவிக்காக நான் தலைவர், நீ பிரசிடென்ட், நீ செக்ரட்டரி, நீ ட்ரெஷரர் என்று சொல்வதற்கல்ல, எங்களுடைய இமேஜ அங்க இலுமினேட் பண்றதுக்கு அல்ல. கடிவான சகோதரர்கள், எதற்கு அல்லாஹ்வுடைய உறவினர்களாக மாறுறதுக்கு, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்றதுக்கு. இதனால தகுதி வாய்ந்தவர்கள் விட்டு விட்டு பின்வாங்குவதும் கூடாது. அவர்கள் பின்வாங்கும் பட்சத்தில் சகோதரர்களை அவர்கள் ஆசிக்க கூடாது. என்றாலும் அவர்களை நியமித்ததன் பின்னால அவருக்கு தகுந்த தகுதி இருந்தால் மாகாணலக்குமுல் ஹியரா, தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு உங்களுக்கு இல்ல, அது அல்லாஹ்வுடைய கையில என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னால அவருடைய சாதிக்க முடியுமா இருந்தும் கூட வெறுமனே அவருடைய தொழிலையும் அவருடைய குடும்பத்தையும் மட்டும் போஷிக்கிறதுக்கு விரும்பி சமூகத்தினுடைய கவலையை விட்டு விட்டு விடுவார் என்றால், அந்த இடத்துக்கு தகுதியற்றவன் பொறுப்பு வருவான் என்றால், அதற்கு பதில் கூறுவதற்கும் தண்டனை அனுபவிப்பதற்கும் இவன் காரணமாக அமைகின்றான் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு சமூக சேவைக்கு சந்தர்ப்பங்களை தருகின்றான். உங்கள சிறந்தவர்கள் யார், நீங்க என்னெல்லாம் பேச்சுக்களை உளறி தள்ளுறீங்க, உங்களுக்கு மேடை பேச்சுல எந்த விதமான குறைபாடும் கிடையாது, உங்களுக்கு அதிகார பேச்சுல எந்த குறைபாடும் கிடையாது. சில கன்சிகளை அமைச்சு ரகசியம் பேசுறதுலயும் உங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அதிலெல்லாம் நீங்க திறமையானவர்கள், பூர்த்தியானவர்கள். ஆனாலும் கொஞ்சம் உணருங்க, இதன் மூலமாக என்ன வாழ்க்கைக்கு, நால மறுமைக்கு, சமூகத்துக்கு பிரயோஜனம் இருக்கிறதா? ஒரு பிரயோஜனமும் இல்ல. லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும், இது ரப்புடைய விடயத்தோட தொடர்பு பற்று அவனுடைய கூலிகளை பெற்று தருவதற்கு சிரமங்களை சகித்துக் கொண்டு தன்னுடைய திறமைகளை செலவழிக்கிறார்களோ அவர்கள் தான் ஹைர்ல இருக்கக்கூடியவர்கள். அது தவிர உண்டான விஷயங்கள் பேசுறவன், திட்டம் தீட்டுறவன், அதற்கு உண்டான வடிவங்களை அமைப்பவன் எல்லாமே நஷ்டவாளி. அவன் எந்த நலவும் இல்லை என்று ஏன் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். லா ஹைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும், எதனை பேசி எதனை கிழிச்சிட்டாய் அல்லா கேட்கிறாய், எதனை பேசி எதனை கிழிச்சாய். இறுதியில உன்னை கூட பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போயிட்டது உன்னுடைய பேச்சு. இறுதியில நீ கவலையோட கண்ணத்துல கையை வைத்து அமர்ந்து விட்டாயே, அதனால பேசு. சமூகத்துடைய வார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட சீர்திருத்தங்களுக்காக உன்னுடைய திறமைகளை அதற்காக செலவு செய். நலவு இருக்குது என்றால் உனக்குத்தான் கொடுக்க முடியல, மற்றவர்களிடத்துல வசூலித்து கொண்டு வந்து கொடு. யாருக்கு கொடுக்க வேண்டுமோ இது ரப்பு சொல்றான். இல்லாமன் அமரபி சொதக்கத்தின், உனக்கு தான் கொடுக்க முடியல. யாரு கொடுக்கிறதுக்கு தகுதியானோ இருக்கிறானோ அவனை இனம் கண்டு அவனிடத்துல போயிட்டு வசூலிச்சு கொண்டு வா. அவனுக்கு ஏவு, இன்ன இடத்துக்கு, இன்ன நபருக்கு, இன்ன குடும்பத்துக்கு, இன்ன சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தீன் வேணுங்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கொடு என்று சொல் என்று என்னுடைய அல்லாஹ் சொல்றான். இதையெல்லாம் திட்டம் தீட்டினாலே அதுல எந்த நலவும் இல்ல. எது மாரூஃபாக இருக்குதோ, எது நலவு என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகளை தவிர்த்து மற்ற அனைத்துமே உனக்கு ஷர்ரை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அவ் இஸ்ராஹிம் பைனன்னாஸ், அல்லாஹ் மூன்றாவது ஹைரான விடயத்தை சொல்கிறான், மக்களுக்கு மத்தியில நல்ல இணக்கத்தை உண்டு பண்றது. இன்றைக்கு பெண்கள் சமூர்த்தி பேங்க் வழியில நிற்கிறார்கள், அபாயா போட்டுக்கொண்டு, ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டு, தாவணிகளை சுத்தி கொண்டு, அங்கே தொப்பி போட்ட பிள்ளையையும் அந்த கியூ வரிசையில கையிலால பிடிச்சு கொண்டு அவர் கணக்கில் அண்ணியவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு போகிறார்கள். சகோதரர்களே, எதற்கு நய பேங்க், நயகண்டு கடன், இது வட்டியோடு சம்பந்தப்படுது. நான் சொல்லி நீங்க அறிய வேண்டும் என்கிறது அல்ல. இன்றைக்கு எத்தனை போனிங் சென்டர்ல எங்களுடைய பெண்கள் பேச்சு கியூ வரிசையில நிற்கிறார்கள், எத்தனை பேர் தன்னுடைய தேவையை சொல்லிக் கொள்ள முடியாமல், இஸ்லாம் யாசம் கேட்க சொன்ன மார்க்கம் அல்ல, இஸ்லாம் தன்னுடைய தேவையை மறைக்க சொன்ன மார்க்கம், அத்துடனே சமூகத்துக்கு அது போன்ற கதியற்றவர்களை தேடி அவர்களை புனருத்தாபனம் செய்வதற்கு சொன்ன மார்க்கம் இஸ்லாம் சொல்கிறது. அது மாதிரி நிலைமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்க சகோதரர்களே. இன்னைக்கு ஈடு வைக்கிறார்கள் பெயிட்டு அவர்களே நகைகளையும். அன்று ஒரு பெண்மணி கேட்கிறாள், கால் பண்ணி நான் என் பதிலை என்னுடைய மனைவிக்கு சொல்லி அவர்களுக்கு அதனை சொல்ல வைத்தேன், எனக்கு தேவை இருக்கிறது, என்னுடைய நகை இருக்குது, நான் அதை பேங்க்ல ஈடு வைக்கிறேன் இந்த நியத்தோட, அதனை திருப்பி எடுக்கிறது இல்ல என்ற நியத்தோட, அப்படி செய்யலாமா, அது ஹலாலா என்று ஃபத்வா கேட்கிறார்கள். திருப்பி எடுக்கிறா தானே வட்டி கட்டோடும். அவளுடைய புத்தியையும் சிந்தனையும் பாருங்க, திருப்பி எடுக்காட்டி வட்டி இல்லையே, அது வெறுமனை வாங்குறது போல தானே, அது வியாபாரம் போல தானே, இப்போது ஹலால் தானே என்று பதிலை சொல்லி ஃபத்வா கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் ஏன் சகோதரர்களே காரணம், நாம் சமூக சீர்திருத்தத்துடைய விடயத்தில் கண்மூடித்தனமாக நடந்ததின் காரணமாக. எனவே பைத்துல் மால் அவர்கள் ஒரு குழு நியமித்து இயங்கிக் கொண்டு வருகிறார்கள். அனைவருமே நீங்கள் அறிந்த இண்டிவிஜுவல்ஸ். அவர்கள் சில ரூபாய்களை சேமித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட கேள்விப்பட்டதன் அளவுக்கு ஒரு 14-15 லட்சம் ரூபாக்கள் அவர்கள் சேகரித்திருக்கிறார்கள். எதற்கு? அதில் அவர்கள் கூதல் காய்வதற்கல்ல, மாற்றமாக சமூகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நிலைக்கும் இலி நிலைகளை ஒழிப்பதற்காக, இனம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. இதற்கு கனிமானவர்களே நாம் அனைவரும் துணை போக வேண்டும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு ஒரு கூட்டம் வந்தார்கள். அவர்கள் சாப்பாடின்றி வயிறுகள் முதுகலோடு ஒட்டி போயிருந்தது, அவர்களுடைய ஆடைகள் கிழிந்து நைந்து போயிருந்தது, அவர்களுடைய சில இடங்கள் கூட தெரிய வந்தது, அவர்களுடைய கழுத்துகள்ல வாட்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. ரசூலா பார்த்ததும் அழுதார்கள், ரசூலா கண்ணீர் வடித்தார்கள். பிறகு தொழுகையுடைய நேரம் வந்ததும் தொழுகையை நிறைவேற்றினார்கள். வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு உபதேசம் செய்தார்கள். அதில் ஓதிய ஆயத், யா யுஹன்னாஸ், மனிதர்களே தக்கு ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸும் வாஹிதா, ஒரே ஆத்மாவுல இருந்து உங்களை படைத்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எனவே ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் வாடி வதுங்கிறான் என்றால் அது உனக்குள்ள இருந்து அவன் படைக்கப்பட்டிருக்கிறான், உனக்கு ஒரு கடமை இருக்கிறது என்கிறதை மறந்து விடாதே. வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஆத்மாக்குள்ள இருந்து தான் அவனுடைய மனைவியை கடன்பார்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த ஆண்ல இருந்து அல்லாஹ் பெண்ணை படைத்தான், அவளையும் கேவலப்படுத்தி விடாதே, உனக்கு ஒரு கடமை இருக்கிறது என்கிறதனை இந்த வறுமை கூட்டம் உண்ட வச்சுக்கொண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லா உபதேசம் செய்கின்றார்கள். மேலும் சொல்கிறார்கள், உங்களுடைய இன பந்தத்துவங்கள் மற்றும் இந்த ஜனங்களை பற்றி அல்லாஹ் கியாமத்தினால கேள்வி கணக்கு கேட்பான், அவனை பயந்து கொள்ளதோடு இவர்களுடைய கடமைகளையும் நிறைவு செய்யுங்கள். இன்னல்லாஹ்கான் அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் உற்று நோக்கி கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், கொடுங்க இவர்களுக்கு, கொடுங்க இவர்களுக்கு. சஹாபாக்கள் வந்து சகோதரர்களே பல பொருட்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். பெண்கள் அவர்களுடைய நகைகளை கூட தள்ளட்டி போட்டார்கள். பொருள்கள் எல்லாம் ஒரு பெரும் குவியலாக சேர்ந்து விட்டது. ரசூலுல்லா அதனை பார்த்து ஆனந்தத்துடன் சிரித்தார்கள், ஆனந்த கண்ணீர். அதன் பின்னால் அனைத்தையும் அவர்களுக்கு பங்கு வைத்தார்கள். இதே ஒரு நடைமுறை தான் இந்த பைத்துல் மால் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். என்றாலும் கூட இதற்கு வைக்க வேண்டிய பெயர் ஃபை. ஃபை என்று சொன்னா அது வைஃபை இல்ல, ஃபை என்றது பொதுநிதி. குர்ஆன்ல ஹதீஸ்ல இந்த ஃபை பத்தி பேசப்பட்டிருக்குது. சகோதரர்களே, அன்பளிப்புகள் வருகிறது, அதனை நாங்கள் சேர்க்கிறோம், அதனை தகுதியான இடத்துக்கு கொடுத்து விடுகிறோம். ஒரு குமரி காரியத்தை செய்ய முடியாமல் வயது போய் கொண்டிருக்கிறாள், அதற்குண்டான ஆவணையை செய்கிறோம், தேடி பார்த்து இவைகளை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த புத்தியின் தெளிவையும் நெஞ்சின் விருவையும் தந்துதவ வேண்டும். இந்த விடயத்துல எல்லோரும் கை கோர்த்து கொள்ளுங்க. இது சுயநலம் காக்கிறது அல்ல, மாற்றமாக பிறநலம் காக்கக்கூடியது. இதற்குள்ளதான் சமூகத்தினுடைய நலன் அமைந்திருக்கிறது, வரக்கத்துடைய மலை பொழிவதற்கு காரணமாக இருக்கின்றது என்கிறதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனின் விடயங்களிலே பொறுப்புகளை தகுதியானவர்களுக்கு கொடுத்து சமூகத்தினுடைய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அருள் புரிவானாக. சகோதரர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகள்ல வருத்தத்தையும் ரஹ்மத்தையும் செய்து அருள் புரிவாயாக. அதில் எந்த விதமான பிளவுகளும் பிரச்சனைகளும் வராமல் சமூகத்தினுடைய சேவையை நிறைவு செய்வதற்கு ஆற்றலையும் வலிமையையும் வழங்கிவிடுவாயாக. நாளுக்கு நாள் அதனை அதிகரிக்க செய்து வரத்தத் உடையதாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களை கொண்டு நீ நல்ல முறையிலே வேலை வாங்குவாயாக. தகுதி உள்ளவர்களை அவர்களை நெஞ்சங்களை விரிவாக்கி அதற்கு நியமனம் செய்வாயாக. எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. துவாக்களை கபூல் செய்வாயாக. முஸ்லிம் சமுதாயங்களுடைய மானத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு செழுமையை ஏற்படுத்த அருள் புரிவாயாக. அதற்கு இந்த சமூக முயற்சியில உன்னுடைய எல்லா விதமான உதவிகளையும் மறைமுகமான உதவிகளையும் செய்து அருள் புரிவாயாக. துவாக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி.